الحمد لله الحمد لله المتصف بصفات الجلال والجمال والكمال والواحد في الذات والصفات والأفعال جل عن الشبيه والنظير والكفر والمثيل ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين أما بعد எவனின்றி எதுவும் இல்லையோ அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சான்று கூறுகின்றேன். அல்லாஹுவின் இறுதி தூதர், எங்கள் தலைவர் அருமை நபி முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பாசத்துக்குரிய குடும்ப அங்கத்தவர்கள், நேசத்துக்குரிய தோழர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நடப்பவர்கள், அவர்களின் வழிமுறைக்காக உழைத்த உழைக்கின்ற உழைக்கவிருக்கின்ற சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனின் ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் இந்த வேளையில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, காய்ந்து வளர்ந்து போயிருந்த பூமிக்கு கடந்த இரண்டு நாட்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை இறக்கி அருளிக் கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை கண்டால் இப்படி சொல்வார்கள், அல்லாஹும்மா சய்யிபன் நாஃபிஆ, ஓ அல்லாஹ்வே, இதனை பயன்மிக்க மழையாக ஆக்கித் தருவாயாக. அல்லாஹ்வே, இதனை பயன்மிக்க மழையாக ஆக்கி வைப்பாயாக என்று சொல்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் மழை பெய்கிற போது ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சுன்னத்தான துஆ, அல்லாஹும்மா ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்மா ஸய்யிபன் நாஃபிஆ என்ற துஆவாகும். மனமிட்டுக் கொள்வதற்கு எளிதானது. இந்த துஆக்கள் நாம் ஓதுகிற போது மழையின் மூலம் நமக்கு நன்மை மட்டும் கிடைக்கும், நம்மோடு இருக்கிற மிருகங்கள் பறவைகளுக்கு நன்மை மட்டும் கிடைக்கும், நமது பூமிக்கும் மண்ணுக்கும் நன்மை மட்டும் கிடைக்கும், மரங்கள் செடிகள் கொடிகள் யாவும் நன்மை மட்டுமே இந்த மழை மூலம் அடையும். இது மாற்றமாக அடையும் போதும் நன்மைக்கு மாற்றமாக தீமைகள் கேடுகள் மழை மூலமாக விளைகிற போது நாம் அல்லல் படுகிறோம், அவதியுறுகிறோமே, வெள்ளம் வந்துவிட்டது, உயிருக்கு சேதம், உடைமைகளுக்கு சேதம் என்று அவதிப்படுவதெல்லாம் மழை செய்ய ஆரம்பித்த காலத்திலிருந்து அல்லாஹும்மா ஸய்யிபன் நாஃபிஆ என்ற துஆவை ஓதத் தவறியதாகும். ஆகவே சகோதரர்களே, மழை பெய்கிற போதெல்லாம் பயன்மிக்க மழையாக இதனை ஆக்கித் தரும்படி அல்லாஹுவிடத்திலே கேட்கிற அந்த அருமையான துஆ நம்மிடத்திலே தொடர்ந்திருக்கும் என்றால் மழையின் மூலம் ஆபத்துகள் நம்மை வந்தடைய மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான வறட்சி பற்றி பேசியதை ஸஹீஹ் முஸ்லிமிலே படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் வறட்சி என்றால் என்ன என்று நினைத்து வைத்திருக்கிறோம் அல்லது விளங்கி வைத்திருக்கிறோம். மழை இல்லை, நீர் இல்லை, எந்த வழியிலும் நீர் கிடைக்காத போது பூமியில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இன்னும் ஏனைய உயிரினங்களுக்கும் தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. மரம் மட்டைகள் சாவுகின்றன. இந்த நேரத்திலே வறட்சி என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறட்சி என்று அடையாளப்படுத்துவது அதனை அல்ல. நம்முடைய புழக்க பாசையில் வறட்சி என்று நாம் அதனை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு நன்மையை பொறுத்த மட்டிலே, ஒரு தீமையை பொறுத்த மட்டிலே வரைவிலக்கணம் செய்து கொள்வதற்கு வறட்சி என்ற வார்த்தையை இந்த விளக்கத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது வறட்சி என்றால் என்ன தெரியுமா? மழை கிடைக்காமல் இருப்பது வறட்சி அல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவது. மழை உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பது வறட்சி அல்ல. வளர்ச்சி வறட்சி என்றால் என்ன தெரியுமா? அன்தும் தரு ஒத்தும் தரு, மழைக்கு மேல் மழை உங்களுக்கு கிடைக்கும். ஒலா தும்பித்தல் அருபு செய்யா, பூமியில் எதனையும் முளைக்க செய்யாமல் இருப்பதாகும். மழை கொட்டுவதென கொட்டுகிறது, நிறைய போதுமான மழை கிடைத்தது. ஆனால் மழையை தொடர்ந்து மரங்களிலிருந்து கிடைக்க வேண்டிய, பயிர்களிலிருந்து கிடைக்க வேண்டிய, விவசாயங்களிலிருந்து கிடைக்க வேண்டிய, வேளாண்மைகளிலிருந்து கிடைக்க வேண்டிய மகசூல் நமக்கு குறைவாக அல்லது அறவை இல்லாததாக போவது இருக்கிறது. இதுதான் யதார்த்தமான வறட்சி என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். ஆகவே சகோதரர்களே, அதனால் தான் மழை பெய்கிற போது அல்லாஹும்ம தய்யிபன் நாஃபிஆ என்ற துஆவை கேட்க வேண்டும். அந்த மழை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இறங்குகிற நீர் பூமியிலே நிலை கொள்ள வேண்டும். மழை அது வானத்திலிருந்து வருகிறது, பூமியில் அது இறங்கிய பிறகு நீண்ட காலம் அடுத்த மழை வரை நமக்கு அது நிலை கொண்டிருந்து பயன் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை பாருங்கள், மழை பூமிக்கு வந்த பிறகு அருள் நாம் அந்த மழையை நிலத்திலே குடியிருக்க செய்தோம், தங்கியிருக்க செய்தோம். நீர் நிலைகளிலே, குளங்களிலே, எந்தெந்த இடங்களிலே நீரை மக்களுக்கு தேவை என நாம் கருதுகிறோமோ அந்தந்த இடங்களில் நாம் நிலை கொண்டிருக்க செய்தோம். பிறகு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? அலா தஹாபின் பிஹி லகாதிரூன், மழை பெய்த பிறகு பூமியில் வந்த நீரை அந்த இடத்திலே நிலை கொள்ள செய்யாமல் போக்கி விடுவதற்கும் நமக்கு முடியும் என்று சொல்கிறான். பூமியிலே நிறைய மழை கிடைத்தது, கிடைத்த நீரை கொண்டு மனிதர்கள் பயன்பெற முடியாதவாறு அந்த நீரை அல்லாஹ்வால் எடுத்து விடுவதற்கு முடியும். அல்லாஹ் அதனைத்தான் சொல்லித் தருகிறார். மழையை செய்வதும் நம்ம செய்ய செய்வதும் நமது கையிலே இருக்கிறது. செய்த மழை நீரை பூமியிலே உங்கள் பயனுக்காக நிலை கொண்டிருக்க செய்வதும் நமது கையிலே இருக்கிறது. நாம் விரும்பினால் மழையை நிறுத்துவோம், நாம் விரும்பினால் மழையை தந்து அதன் நீரை உங்களுக்கு பயன்படாத வண்ணம் எடுத்து விடுவோம். இதெல்லாம் நமது கையிலே இருக்கிறது என்பது அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை நாம் இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விவகாரம் நமக்கு இருக்கும். இன்று இந்த வாரம் நமக்கு கிடைத்துள்ள விவகாரம் தான், அதாவது இந்த முஸ்லிம்களுடைய திருமண வயது எல்லை பற்றிய விவகாரமாகும். இன்று ஒரு பேசு பொருள் அது, அதற்காக எழுத்து, அதற்காக பேச்சு, அதற்காக ஆர்ப்பாட்டம், அதற்காக கூக்குரல், இது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது கடந்த 5-6 நாட்களாக. ஜிஎஸ்டி பிளஸ் வரிச்சலுகை யூரோப்பிய யூனியன் அதனை கொடுப்பதற்கு இப்படி ஒரு நிபந்தனையை விதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது, அது இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாத்தில் எந்த ஒரு விஷயம் வரும் போதும் அதனை தெளிவாக விளங்கிக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சிறுவர்கள் திருமணம் முடிப்பது கூடுமா கூடாதா, அனுமதிக்கப்பட்டதா இல்லையா, அல்லது சிறுவர்கள் திருமணம் முடிப்பதற்கென்று ஒரு குறைந்தபட்ச எல்லை வயது எல்லை இருக்கிறதா, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த விஷயத்தை பற்றி அந்தந்த நேரங்களிலே அது விவகாரமாக பேச எடுத்துக் கொள்ளப்படுகிறதோ அதனை பற்றிய அறிவை நாம் பெற்றுக் கொள்வது முக்கியமாகும். அதனை விடுத்து ஒவ்வொருவரும் சொல்வதை கேட்டு வைத்துக் கொண்டு பாருங்கள் இஸ்லாத்திலே சிறுவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து புத்தி தெரியாத வயதிலே திருமணம் செய்து வைப்பது, உலகம் தெரியாத வயதிலே திருமணம் செய்து வைப்பதெல்லாம் இருக்கிறது என்று இஸ்லாத்தையோ இஸ்லாத்தின் போதனைகளையோ அல்லாஹ்வையோ அவனின் தூதரையோ நாம் தற்செயப்படுத்தி பேசிவிடலாகாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நபியார்களே, இஸ்லாம் திருமண நிறுவனத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது, மெரிட் இன்ஸ்டிடியூஷனை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறது, இஸ்லாம் வாழ்க்கையின் சகல விவகாரங்களையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருப்பது போல் இந்த திருமண பந்த வாழ்வு பற்றிய சகல அம்சங்களையும் நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறது. திருமண பந்தத்தில் இணைய இருக்கின்ற ஆணும் பெண்ணும் எப்படியான நிலையில் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறது. அதில் வயதையும் இஸ்லாம் சொல்லி வைத்திருக்கிறது, வயதையும் இஸ்லாம் சொல்லி வைத்திருக்கிறது. ஆண் ஒருவன் திருமணம் முடிக்கப் போகிற போது அவனின் வயது மிக முக்கியமானது. முதலாவது, அவன் ஆணாக இருந்தால் அவனின் வயது மிக முக்கியமானது. யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்து மனி ஸ்தஃபா மின்கும்ல் பாஅத ஃபலியதஸவ்வஜ், உங்களில் எவர் திருமணம் முடிப்பதற்கு வசதி இருக்கிறதோ திருமணத்தை தொடர்ந்து உடல் உறவுக்குரிய உடம்புவாக இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளவும் என்று சொல்லுகிற ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை விளிக்கிறார்கள், ஃபஇன்னஹு அகஃபுல் பஸர், திருமணம் நேரத்துக்கு செய்து கொள்வது பார்வையை தாழ்த்தக்கூடியதாகவும் பார்வையை தாழ்த்துவதற்கு உதவியாகவும் வாக்கமுடில் பரு மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று ஹதீஸிலே வந்திருப்பதானது ஆண்களை பார்த்து சொல்லப்படும் விஷயம். ஆண்கள் இந்த இடத்திலே வாலிபர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வாலிபனின் வயது சரீஅத்திலே பருவ வயதை எய்தியதிலிருந்து ஆரம்பிக்கிறது. வாலிப பராயம் என்பது பருவ வயதை எய்தியதிலிருந்து ஆரம்பிக்கிறது. பருவ வயது என்பது 15 வயது பூர்த்தியாகிவிட்டால் அவர் பருவ வயதை பாலிகாகிவிட்டார், அல்லது 15 வயது பூர்த்தியாக முன் அவருக்கு சலிதம் ஏற்பட்டுவிட்டால் அவர் பாலிகாக பருவ வயதை அடைந்தவராக ஆகிறார். 12 வயதிலே ஒருவருக்கு சலிதமாகிவிட்டது என்றால் அவர் பருவ வயதை அடைந்துவிட்டால் இப்பொழுது இவரும் வாலிபர்களே என்ற விழிப்புக்குள் உள்ளடங்குகிறார். ஆண்கள் திருமணம் முடிப்பதற்கு வயது இல்லை எது தெரியுமா? இந்த ஹதீஸின் படி இமாம்கள் தீர்ப்பு செய்திருக்கிறார்கள், அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்தது, அதாவது வாலிப பருவம் என்பது அவர்கள் பருவ வயதை அடைந்ததாகும். பருவ வயதை அடைந்தது 2 வகையில் 1 வகையில் அமைந்திருக்கும். ஆகவே இதற்கு பிறகு திருமணம் முடித்து குடும்ப வாழ்வை நடத்துவதற்கு தேவையான வருமானம் உள்ளவராக இருக்க வேண்டும். அடுத்தது அவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய உடலுறவு சார்ந்த கடன்களை நிறைவேற்றுவதற்கு உடம்பில் சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தால் இந்த வயதை தொடர்ந்தவர் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார். கட்டாயப்படுத்தப்படவில்லை. 12 வயதிலே ஒருவர் பருவ வயதை அடைந்தார் என்பதனால் அவர் திருமணமாக வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. ஆனால் அவருக்கு திருமணமாகுவதற்குரிய முழு சந்தர்ப்பமும் அமைந்து அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்பினால் யாரும் அவரை தடுக்க முடியாது. இது சரியத் அவருக்கு கொடுத்த உரிமையாகும். பெண்களை பொறுத்த மட்டிலே குறைந்தபட்ச வயது இல்லை என்ன என்பதை பார்க்கிற போது அவர்களுக்கு குறைந்தபட்ச வயது ஒன்று ஆண்களுக்கு இருப்பது போல் கிடையாது. பருவ வயதை எய்துவதற்கு முன்னரும் அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கப்படலாம். ஆண்கள் மணாளனாக இருக்கும் போது அவருடைய தந்தை எவரும் அவருக்கு வழியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. பெண் பிள்ளை ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுவதாயில் அவளுக்கு வழியாக தந்தை, தவறில்லாத போது தந்தையின் தந்தை என்று பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும். ஆகவேதான் பெண் பிள்ளை தானாக தன்னை மன பங்கத்திலே இணைத்துக் கொள்ள முடியாது. இன்னும் ஒருவர் அவரை திருமணம் செய்து வைக்க வேண்டும், பொறுப்பாளர் அவரை திருமணம் செய்து வைக்க வேண்டும். இப்படியான நேரத்திலே அந்த பெண்ணிடம் வயது பார்க்கப்படுவது தேவையா இல்லையா? இஸ்லாத்திலே இதுவும் தேவைப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே சூரத்து தலாக்கிலே நாலாவது ஆயத்தில் அல்லாஹு தஆலா திருமண முறிவு ஏற்பட்டவர்கள், தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இத்தா இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிற போது பெண்களை அல்லாஹு தஆலா பிரித்து பேசுவதை பார்க்கிறோம். தலாக் சொல்லப்படும் வேளையிலே கருவுற்றிருக்கிற பெண்கள் அவர்கள் பிள்ளையை பெற்றிருக்கும் வரைக்கும் இத்தா இருக்க வேண்டும். அதே போல தலாக் சொல்லப்படும் வேளையிலே இருந்த அந்த பெண்கள் மாதாந்த ருது வரக்கூடிய பெண்களாக இருந்தால் மூன்று துப்புரவுகள் இத்தா இருக்க வேண்டும். அதுபோல மாதாந்த ருது நின்ற பெண்கள், மாதவிடாய் சாய்ந்து விழுந்த பெண்கள், 45-50 வயது ஆன பிறகு அவர்களுக்கு மாத விதைகள் விழுந்துவிடும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு மூன்று துப்புரவு பார்க்க முடியாது, மூன்று மாதங்கள் இதாக இருக்க வேண்டும். அதுவா ஹரே ஆயத்தில் மாத விதாய் வராத பெண்கள், நின்ற பெண்கள் அல்ல, மாத விதாய் வராத பெண்களும் மூன்று மாதங்கள் இதாக இருக்க வேண்டும் கணவனிடம் இருந்து விவாகரத்து நடைபெற்ற பிறகு என்று சொன்னார். வல்லாஹி யஸ்ன மினல் மஹீயுபி மின் நிஸாஇக்கும் இனிர்தபுதும் ஃஇத்தத்துஹுன்ன தலாதத்து அஷ்ஹுரின் வல்லாஹி லம் யஹிப்புன. உங்களின் பெண்களில் அவர்கள் தலாக் சொல்லப்பட்டதை தொடர்ந்து எவ்வளவு காலம் இத்தா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவின்மை இருக்கிறதோ அது பற்றிய தெளிவை இப்பொழுது நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்களில் எவர் எவர் ஹையப் காலம் முடிந்து விட்டார்களோ, அதாவது இதற்கு பிறகு ஹையப் வராது, ஹையபில் நிராசை கொண்ட பெண்கள், வயதான பெண்கள், அவர்களும் இதுவரைக்கும் ஹையப் என்பதையே காணாத பெண்கள், இவர்களும் மூன்று மாதங்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இது இரண்டாவது சொல்லப்படும் பெண்கள் திருப்பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்பது தெளிவாகும். அதாவது இதுவரையும் ஹயப் போறவில்லை, மாதவிடாய் வராத பெண்கள் சின்ன பிள்ளைகள், இவர்களுக்கு எப்படி திருமணத்தை தொடர்ந்து பிரிவு வந்தால் இத்தா இருக்க வேண்டும் என்ற பேச்சு வரும்? திருமணம் ஒன்று இருந்த பிறகுதான் இத்தா என்பது வரும், தலாக் என்று வந்த பிறகுதான் இத்தா என்பது வரும். ஆகவே இதைத்தான் இமாம்கள் ஆதாரமாக சொல்கிறார்கள். திருமணம் பெண்களை பொறுத்த மட்டிலே பருவ வயது அடையாத நிலையிலும் அவர்கள் செய்து கொள்ளலாம், வழி செய்து வைக்கலாம். பருவ வயது அவர்களுக்கு எப்படி பெண் பிள்ளைகளுக்கு 15 ஆண்டுகள் பூர்த்தி அடைய வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு ஹய மாத விடாய் வர வேண்டும். ஆக குறைந்தது 9 வயதிலே மாத விடாய் வந்துவிடலாம். சகோதரர்களே, இந்த ஆயத்தினாவது ஆதாரம் ஹபரத்தாயிஷாவுடைய திருமணம், 2வது ஆதாரம் சஹீஹுல் புகாரியில் இருப்பது படி ஹபரத்தாயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தனக்கு நடைபெற்ற திருமணத்தை விலாவாரியாக சொல்வதை பார்க்கிற போது எனக்கு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் 6 வயதினராக இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் செய்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். இந்த திருமணம் ஒப்பந்தமாக இருந்தது. அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து ஒரு நாள் நான் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் நான் எனது தோழிகளோடு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறேன், ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்த என்னை எனது தாய் உம்மு ரோமான் ரபியல்லாஹு அன்ஹா வந்து அழைத்து என்னை நேர்த்தியாக உடுத்தி தடை செய்து எல்லாம் செய்து என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாரப்படுத்தினார்கள். فأسلمتني إليه وأنا يومئذ بنت 9 سنين. அந்த வேளை நபி அவர்களிடம் நான் ஒப்படைக்கப்பட்ட வேளை நான் 9 வயதினராக இருந்தேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, சுனன் அபீ தாவூதில் இருக்கிறது. சுனன் அபீ தாவூதில் ஒரு ஆச்சரியமான பாடம் இருக்கிறது, பாபுன் ஃபில் உர்ஜுஹா, ஊஞ்சல் என்று ஒரு பாடம் இருக்கிறது. ஊஞ்சல் ஆகுமா ஆகாதா, ஊஞ்சல் ஆடலாமா என்பது பற்றிய ஒரு ஆதாரம் தேவையா? ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஊஞ்சல் ஆடியது ஆதாரமாக சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, இப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்து கொண்டது. அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருந்தபோது 6 வயது பருவ வயது அடைந்திருக்கவில்லை. பருவ வயது அடைகிறார்கள், அவர்களுக்கு 9 ஹயத் ஆரம்பிக்கிறது, அதன் பிறகு கணவனிடம் சேர்த்து விடப்படுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்கள், சின்ன பெண் இன்னும் ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் பாரப்படுத்தப்படுகிற போது அவர்களின் தொய் விளையாட்டு பொருட்களையும் அவர்களோடு சேர்த்து பாரப்படுத்தப்பட்டதாம். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற பொம்மைகள், இந்த சின்ன விளையாட்டு பொருட்கள் இருக்குமே, இவைகளையும் கூடவே சேர்த்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரப்படுத்தப்பட்டது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டிக்கொண்டது. இது நபி அவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமானதல்ல. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு உம்மு குல்தூம் என்ற அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு சின்ன பிள்ளையை திருமணம் செய்து கொண்டார்கள். ஹஜ்ரத் குஜானத் இப்னு மக்ஊன் ரழியல்லாஹு அன்ஹு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு சின்ன பிள்ளையை திருமணம் செய்து கொண்டார்கள். இப்படி வரலாற்றில் நிறைய பேர் சஹாபிகளையே சிறுவர்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். சிறுவர்கள் பெண் பிள்ளைகளை, சிறு பெண் பிள்ளைகளை திருமணம் செய்திருக்கிறார்கள் பாலிய பருவத்திலே. ஆகவே இதையெல்லாம் ஆதாரமாக வைத்துத்தான் பெண் பிள்ளைகளை பருவ வயது அடைவதற்கு முன் திருமணம் செய்து வைக்கலாம். ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகள் பேணி நடைபெற வேண்டும். ஒரு பிள்ளையை எவனுடைய தலையிலோ கட்டி விடுவது என்பது இஸ்லாம் சொல்லித் தந்த ஒன்றல்ல. அந்த பிள்ளைக்கு புத்தி தெரியாத காலத்திலே தலையில் கட்டி விடுவது என்பது அல்ல. முதலாவது, இந்த திருமணத்தை செய்து வைப்பது எல்லா வழிகளுக்கும் முடியாது. தந்தை அல்லது தந்தையின் தந்தைக்கு மட்டுமே முடியும். தந்தை இல்லாத போது தந்தையின் தந்தை, மற்றபடி தந்தை இல்லை, தந்தையின் தந்தை இல்லை என்றால் வேறு எவருக்கும் சிறிய பிள்ளை பெண் பிள்ளையை வேறு எவருக்கும் திருமணம் செய்து வைக்க அனுமதி கிடையாது. வலிமார்கள் வரிசையிலே இவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கிறது. வலி முஜிபிருந்து ஏற்றுச் சொல்லப்படும் 2 பேருக்கும் அவர்களுக்கு சில பிரத்யேகமான அனுமதிகள் இருக்கின்றன, அவர்கள் செய்து வைக்கலாம். இரண்டாவது, திருமணம் செய்து வைக்கும் போது அவர்களை கணவனோடு சேர்த்துவிடக்கூடாது. அவர்கள் திருமணம் நடந்து எப்பொழுது அவர்களுக்கு பருவ வயது வருமோ அதற்கு பிறகுதான் அவர்களை கணவனோடு சேர்த்துவிட வேண்டும். அதுவரைக்கும் கணவன் மனைவிதான், ஆனால் இணைந்து வாழ முடியாது. மூன்றாவது, ஒருவர் மூத்தானால் அடுத்தவருக்கு அவருடைய சொத்திலிருந்து வாரிசுரிமை இருக்கும், எல்லாமே இருக்கும், சேர்ந்து வாழ்வது மட்டும் இருக்காது. மூன்றாவது, திருமணம் முடித்து வைக்க பார்க்கிற போது அந்த பிள்ளைக்கு குடும்ப சுமையை, பொறுப்புகளை சுமந்து கொள்ளுகிற அறிவும் ஓரளவு இருக்க வேண்டும், ஓரளவு இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம். நான்காவது, கணவனோடு குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு உடல் ரீதியாக பலம் பெற்றும் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான 4-5 நிபந்தனைகள் இருக்கின்றன. இவற்றை கருத்தில் கொண்டு அனுசரித்து மட்டுமே ஒரு தந்தை அல்லது தந்தையின் தந்தை வழி முடிவில் மட்டும் தனது பெண் பிள்ளையை பாலிய பருவத்தில் பொருத்தமான ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம். கணவனும் பொருத்தமானவராக இருக்க வேண்டும், கணவனும் பொருத்தமானவனாக இருக்க வேண்டும். எல்லாம் பார்த்து எப்படி பெரிய பிள்ளைக்கு கணவன் தேடும் போது எப்படி தேடுவோமோ அதுபோலத்தான் இந்த பிள்ளைக்கும் தேடி பார்த்து முடித்து வைக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளோடு இருக்க வேண்டும் என்றால், இருக்க முடியும் என்றால் இந்த சிறு பிள்ளையை திருமணம் வைத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது இஸ்லாம் தூண்டவில்லை. வெறுமனே ஆகுமா ஆகாத ஆகும். ஆனால் இஸ்லாம் இதனை தூண்டவோ அதை ஆசையூட்டவோ எல்லோரும் சேர்ந்து செய்யுங்கள் என்று எங்காவது அழைக்கவோ இல்லை. சில சமயங்களில், சில நேரங்களில் தேவைப்படும், அப்படியான சில சட்டங்களில் செய்து கொள்ளலாம். ஆனால் இதற்கு இன்று பல வகையான நையாண்டிகளும் பரிமாற்றங்களும் ஏற்பட்டு வருகின்றன. எல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களில் உள்ளவை. சகோதரர்களே, அல்லாஹ் மேற்கூறிய சூரத்து தலாக்கின் அந்த ஆயத்திலே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவானவை. சிறு பிள்ளையை, சிறு பெண் பிள்ளையை பாலிய பருவத்திலே திருமணம் செய்து வைப்பது ஆகும் என்பதிலே இமாம்கள் எல்லோரும் ஏகோபித்த முடிவிலே இருக்கிறார்கள் என்ற பிரிதர் உண்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம்கள் எல்லோரும் சகல மதுகபுகளும், அது ஹனபி மதுகபாக இருக்கலாம், ஹம்பரி மதுகபாக இருக்கலாம், ஷாஃபிஈ மதுகபாக இருக்கலாம், மாலிகி மதுகபாக இருக்கலாம், இது ஆகும் என்றால் குர்ஆனுடைய வசனம் மிக தெளிவானது. நஸ் என்று சொல்வோம், மிகத் தெளிவானது. பெண் பிள்ளையை பாலிய பருவத்தில் இந்தெந்த நிபந்தனைகளோடு திருமணம் செய்து வைக்கலாம். ஆகவே பெண் பிள்ளையை திருமணம் செய்து வைப்பதற்கு மினிமல் ஏஜ், அதாவது குறைந்தபட்ச வயது என்று கிடையாது, இந்த நிபந்தனைகளோடு செய்து வைக்கலாம் என்பதாகும். இதனை விடுத்து ஹதீஸ்களிலே குறை காண்பது, அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே மற்ற ரகமான கருத்துக்கள் இருப்பதாக நையாண்டித்தனமாக பேசுவது, அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே திரையான அர்த்தங்கள் திரையான அர்த்தங்களை கற்பிப்பது, சஹாபிகளை பற்றி ஏரணமாக அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது, இப்படியெல்லாம் சின்னத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் நம்மை குப்புறுத்து போய் சேர்க்கும். சொல்லுபவர்களோடு சேர்ந்து நாம் பேசிவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாட்டிலே நமக்கென்று முஸ்லிம் தன்னார் சட்டம் மூன்று இருக்கிறது. ஒன்று, நமக்கு மஸ்ஜிதுகள் வக்ஃபு சொத்துக்களுக்குரிய சட்டம். இரண்டாவது, முஸ்லிம் விவாகரத்து சட்டம். மூன்றாவது, வாரிசுரிமை சட்டம். இந்த மூன்றிலும் முஸ்லிம் விவாகரத்து சட்டம் மிகவுமே பழமையானது. டச்சு காலத்து தொட்டு இருந்து வரக்கூடியது. சாலை ஓட்டத்தில் மாற்றங்கள் கண்டவை. ஆனால் அந்த சட்டத்திலே எந்த விதமான வயதையும் திருமணத்துக்கு குறிப்பிடப்படவில்லை. ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது, 23 செக்ஷன்ல ஒன்று மட்டும் இருக்கிறது, 12 வயதுக்கு குறைந்த ஒரு பெண் பிள்ளையை திருமணம் செய்வதாயின் பதிவு செய்ய முடியாது. பதிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த காவி அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் குறைந்தபட்ச வயது நிக்காஹுக்கு 12 என்பது அல்ல, அவரை பதிவு செய்வதா இல்லையா என்பதை பற்றிய விஷயமாகும். ஒரு திருமணம் இந்த நிக்கா விவாகரத்து சட்டத்திற்கு உட்பட்டு பதிவு ஏற்படாத போது அந்த திருமணம் செல்லுபடியற்றது என்ற தீர்ப்புக்கும் வரக்கூடாது என்பதும் அந்த விவாகரத்து சட்டத்திலே உள்ளதாகும். ஆகவே அன்பர்களே, பிரியமானவர்களே, வெளிநாடுகள் அல்லது இஸ்லாத்தை எப்பொழுதும் பிழையான கண் கொண்டு பார்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் எங்கேயும் தருணம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது அப்பொழுது இனியும் இப்படியான கருத்துக்களை சொல்வதெல்லாம் அது பழமையான ஒரு விஷயம், இது புதிய ஒரு விஷயம் அல்ல. ஜிஎஸ்டி பிளஸ் அந்த வரி சலுகையை நிறுத்தியது இது நேற்றல்ல, அது எப்பொழுதோ யுத்த காலத்திலே இந்த நாட்டிலே யுத்த காரணங்களை முன்வைத்து நிறுத்தப்பட்டது. எந்த வாழ்வினால் நிறுத்தினார்களோ அந்த வாழ்வினால் உள்வர வேண்டும். அந்த நேரத்திலே காட்டப்படாத ஒரு நிபந்தனையை அல்லது கோரிக்கையை இன்று புதிதாக எடுத்து வந்து கொண்டு பேசுவதானது மொட்டைக்கலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற விஷயமாக இருக்கும். ஆகவே அன்பர்களே, சகோதரர்களே, இந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. முஸ்லிம்களுக்குரிய 3 பேசுநல்லோ இருக்கிறது. இது அந்தந்த காலத்தில் இருந்த முஸ்லிம் பெரியவர்கள் ஆளுநர்கள் அதே போன்று அந்த காலத்தில் இருந்த சட்டம் தெரிந்த மேதைகள் எல்லாம் சேர்ந்து செய்து வைத்து விட்டு போனவை. காலத்துக்கேற்ற சில சில மாற்றங்கள் தேவை ஏற்படும், அவ்வப்போது சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இஸ்லாத்தில் தெளிவாக முடிவு செய்யப்பட்ட விஷயங்களுக்கும் மாற்றமான என்ற ஒரு சட்டத்தையும் நாம் கொண்டு வரவும் முடியாது, கொண்டு வர அனுமதிக்கவும் கூடாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். திருமணத்துக்கான வயதில்லை. ஆண்களுக்கு பருவ வயதாகும், பெண்களை பொறுத்த மத்தியிலே அவர்களுக்கு சின்ன வயதிலேயே திருமணம் செய்து வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு வயதில்லை நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் நிபந்தனைகள் பல இருக்கின்றன. அந்த நிபந்தனைகளை முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திலே போடலாம், அந்த நிபந்தனைகளை முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திலே கொண்டு வரலாம். அந்த சட்டத்திலே எதற்கும் நீங்கள் சகோதரர்களை படித்து பார்த்துக்கொண்டால் நியாயமான பகுதிகளுக்கு குவாலிபிகேஷன் எதுவும் கிடையாது, நிபந்தனைகள் பெரும்பாலும் கிடையாது. ஒரு ரெஜிஸ்டார் எப்படி இருக்க வேண்டும், ஒரு காவி எப்படி இருக்க வேண்டும், அதுக்கெல்லாம் ஒரு எந்த விதமான தகுதிகளும் திறமைகளும் இருக்க வேண்டும் என்று பேச்செல்லாம் பெரும்பாலும் கிடையாது. ஒரு திருமணம் முடிக்கிற மணாலன் எப்படி இருக்க வேண்டும், திருமணம் முடிக்கிற மணாலி எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாத்தில் நிறைய நிபந்தனைகள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் உள்ளடக்கிய ஒன்றல்ல. ஆகவே இதற்கு மட்டும் அந்த திருமண விவாகரத்து சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதை பற்றி பேசுவதை விடுத்து நியாயமான திருத்தங்கள் தேவையாக இருக்கின்றன. மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து அதனை பேச வேண்டும், சுமார் 25-30 ஆண்டுகள் இந்த திருத்தம் பற்றி பேசப்படுகிறது. மாறி மாறி வருகிற அரசாங்கங்கள், மாறி மாறி வருகிற அமைச்சர்கள், மாறி மாறி வருகிற எல்லோரும் அவ்வப்போது முயற்சிகள் செய்வார்கள், அது கிடப்பில் போடப்படும், அவ்வளவுதான். ஆகவே சகோதரர்களே, எல்லோரும் ஒரு விஷயத்தை ஆளாகலமாக படிக்க வேண்டும். எவரோ ஒருவர் சிலர் அல்லது ஒரு சமூகம் சொல்கிறது என்பதற்காக நானும் அதை லெஃபர் பண்ணிக் கொள்வதால் அப்படியே எடுத்துக் கொள்வது அது கூடாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆன் ஹதீஸின் வெளிச்சத்தில் சஹாபிகள் தாபியீன் தபஉத் தாபியீன் எப்படி சொல்லிச் சென்றார்களோ விளக்கங்கள், அந்த விளக்கங்களின் அடிப்படையிலே வாழ்ந்து அந்த விளக்கங்களை நம்முடைய மனதிலே பதித்துக் கொண்டவர்களாக, நம்பி பதித்துக் கொண்டவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் தந்துருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ